மத்தேயு 5வது அதிகாரம் 43ல் இருந்து 48 வரைக்கும் நம்ம வாசிக்கப்படுவதை கேட்போம். மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 43ல் இருந்து அந்த அதிகாரம் முடிய.
உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரனும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரனும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள்.
கடந்த வாரம் வந்து ரொம்ப முக்கியமான மெசேஜ் பாஸ்டர் ஜேம்ஸ் ஆண்டவர் கொண்டு வந்து நமக்கு கொடுத்தார். அவர் மூலமாக அதை நான் தரோவா ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப அருமையான செய்திகள். ஆனா ஒரு ஒரு விஷயத்துல ரொம்ப சோகம் என்னன்னா, நம்ம சார சபை சரித்திரத்திலேயே ரொம்ப லோ அட்டெண்டன்ஸ்னா போன வாரம் தான் சொல்லலாம். நான் நிறைய பேர் வர முடியாம போயிருச்சு, நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிட்டீங்க. அதனால ஒரு வேண்டி கேட்டுக்கொள்றது என்னன்னா, அந்த செய்திகளை உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜில் அனுப்பி இருக்கு, அதனால அதை போய் கேளுங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள். எப்படி ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணும் போது அதை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்ற ரெண்டு செய்திகளை ரொம்ப அருமையா கொடுத்தார். அது ரொம்ப முக்கியமா வலியுறுத்தி ஆண்டவர் வந்து நம்ம அந்த லூக்கா 8வது அதிகாரத்தில் அவர் சொன்ன மாதிரி நம்ம எப்படி ஆண்டவருடைய செய்தியை கேட்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி இருக்க போகுது. அதை பொறுத்து தான் ஆண்டவருக்குள்ள நம்ம வளர்றது இருக்க போகுது இல்லைங்களா. அந்த வசனம் தெளிவாக சொல்லுது, கேட்கறதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். ஏன்? உள்ளது எவனோ அவன்கிட்ட அதிகமா கொடுக்கப்படும். அவன் கேட்கறத பொறுத்து அவனுக்கு இன்னும் அதிகமா வளருவான். அதை கேட்கறது சரியா கேர்லெஸ்ஸா இருந்துகிட்டு என்னத்தை கேட்கறதுன்னு அதுல கவனம் இல்லாதவனுக்கு அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறதும் போயிடும். பாருங்களேன், ஆண்டவர் வார்த்தையை நமக்கு பயன்படுத்தலன்னா, அந்த கேட்ட வார்த்தையை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில ஆசீர்வதிக்கலன்னா அது எந்த பயனும் இல்லாம போயிடும். பாருங்களேன், அதுக்கு காரணம் நம்ம எப்படி கேட்கிறோன்றத பொறுத்து இல்லைங்களா. அதுல நாலு உண்மைகளை அதை வலியுறுத்தினாரு. நம்ம ஏன் இந்த நாலு உண்மைகளை நம்பினாதான் அதை ஒழுங்கா நம்ம கேட்போம். அந்த நாலு உண்மைகள் என்ன? முதலாவது, ஆண்டவர் பல விதங்கள்ல பேசினாலும், வேதத்தின் மூலமா நேரா பேசலாம், ஆனா ரொம்ப பிரத்யேகமா ரொம்ப முக்கியமாக ஓய்வு நாள்ல எடுக்கிற வேத பிரசங்கம் பண்ணும்போது அது ஒரு பாஸ்டர் பண்றாரு, ஒரு மனுஷன் பண்றதாக இல்லாம ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து விளக்கி கொடுக்கும் போது ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனே அதன் மூலமாக பேசுறாருன்ற நம்பிக்கை நமக்கு இருந்தாதான் அது அப்படி கேட்போம். பாருங்களேன், பிரசங்கத்தை நம்ம நம்புற உண்மைகள் என்ன? ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது ஒரு பாஸ்டர் முரளி ஏதோ இது பண்ணிக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு வந்து பேசுறாருன்றத இல்லாம, அவர் வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போது ஜீவனுள்ள தேவனே பேசுறார் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த உண்மை நமக்கு இருந்தாதான், அதை நம்பினாதான் நம்ம அதை ஆர்வமாக கேட்போம் அப்படின்றத முதலாவது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படித்தான் பிரசங்கத்தை பார்த்தார், பவுல் அப்படித்தான் பார்த்தார், புதிய சபைகளும் ஒரு போதகர் எடுத்து பிரசங்கம் பண்ணும்போது அவங்க அப்படிதான் பார்த்தாங்கன்றத வசனத்தை எடுத்து வலியுறுத்தினார். அது மாத்திரம் இல்லாம பாவத்தை நம்ம வச்சுக்கிட்டு பாவத்துல நம்ம தொடர்ந்து இருந்துகிட்டு பிரசங்கங்களை கேட்கறதுனால எந்த நன்மையும் அந்த பாவம் அந்த பிரசங்கத்தினால நம்ம கொடுக்க விடாது. பாருங்களேன், அது ரெண்டாவதாக பார்த்தோம். அடுத்ததாக மிகுந்த சாந்த குணத்தோடு பிரசங்கத்தை கேட்கணும். அது கேட்கும் போது சொல்லும் அடியே கேட்கிறேன்ற ஒரு கவனத்தோடு கேட்கணும். நாலாவதாக, நமக்குள்ள இருக்கிற பாவமோ பிசாசோ இந்த உலகத்தில் செய்யற ஒரு முக்கியமான காரியம் என்ன? பிரசங்கத்தை நம்ம எப்படியாவது கேட்க முடியாத நம்ம மனச வர்றதுக்கு முன்பதாகவோ வந்த பிறகோ இது கேட்டு போன பிறகோ அதை எப்படியாவது அந்த பிரசங்க பயன் நம்ம இல்லாதபடிக்கு முயற்சி செய்யறது நம்ம பாவமோ நம்முடைய சாத்தான். இவங்க ரெண்டு பேர் செய்யற வேலை என்ன, இந்த பிரசங்கத்தின் மேல தான். அதனாலதான் அந்த விதை விதைக்கிற ஓமையிலையும் அவர் சொல்றாரு, விதை விதைச்சப்படன உடனே பிசாசானவன் வந்து அதை எடுக்க பாக்குறான். அதுக்கு முன்பதாகவும் செய்ய பாக்குறான். நம்ம ஜபம் இல்லாம வர்றதுக்கும், நம்ம வந்த பிறகும் கவனம் செதற அடிக்கிறதுக்கும், அங்க இங்க அதை பத்தி யோசிக்கிறதுக்கும், இதெல்லாம் செய்யறது, இதுக்கெல்லாம் விரோதமா நம்ம நின்று இந்த உண்மைகளை நம்ம பார்த்து தான் பிரசங்கத்தை நம்ம சரியா கேட்க முடியும். பாருங்களேன், அதுக்கே அது அவ்வளவு முக்கியமா அதை வலியுறுத்தினார். அது மாத்திரம் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஆர்வத்தோடு. முதலாவது நாலு கடமைகள் அவர் சொன்னார், ஆர்வத்தோடு மிக ஈடுபாடோடு நம்ம கேட்கணும். சாமியல் கேட்ட மாதிரி மிகுந்த ஆர்வம் இல்லைங்களா, சொல்லும் ஆண்டவரே என்ன கேட்கிறேன்ற மாதிரி. ரெண்டாவது, நம்ம கேட்ட காரியத்தை மீண்டும் மீண்டுமாக, அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ, மீண்டும் மீண்டுமாக நம்மளுக்கு ஞாபகப்படுத்திக்கணும். புது புது காரியங்களை கேட்டதுனால யாருமே பெருசா முன்னேறிட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. பாருங்களேன், நம்மளுக்கு அத்தேனே பட்டணத்தார் ஊருடைய குணம் ரொம்ப இருக்கு, புது புதுசா கேட்கணும், கேட்காதெல்லாம் கேட்கணும். அதனால என்ன, கேட்டதை வச்சு நீ என்ன பண்ண, கேட்டது எவ்வளவு மனசுல போயிருக்கு, கேட்டதை நீ எவ்வளவு பயன்படுத்தியிருக்கு. கேட்டதே அடிக்கடி நம்ம கேட்கறது ரொம்ப அவசியம். பாருங்களேன், அது நமக்கு ஆனா பிடிக்கிறது இல்லை, நம்ம புது புதுசா கேட்கணும்னு இல்ல, நம்ம கேட்ட காரியங்களை திருப்பி திருப்பி நமக்கு ஞாபகப்படுத்தி அதை தியானிக்கிறது ரொம்ப அவசியம். மூன்றாவதாக, கேட்டதை விசுவாசத்தோடு உடனடியான கீழ்ப்படிதலோடு கேட்கணும். நாலாவதாக, பரிசுத்தாவின் உதவி நாடி அதை கேட்கணும். இதை போய் கேளுங்க, ரொம்ப முக்கியமான மெசேஜ் இல்லைங்களா. பிரசங்கத்தை கேட்கிற நம்ம எல்லோருமே அதை கேட்க வேண்டியது அவசியம். சரி, நம்ம அதை உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சேன். நம்ம தொடர்ந்து மலை பிரசங்கத்தை நம்ம பார்த்துட்டு வரோம், பல வாரங்களா நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு படிச்ச பகுதி தான் அதனோட கடைசி, அஞ்சாவது அதிகாரத்தின் கடைசி பகுதி. இன்னும் ஆறு ஏழு இருக்குது, ஆனா ஒரு அதிகாரத்தை முடிக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கிறோம், ஆண்டவர் அந்த பியாட்டிடியூட்ஸ், குணாதிசயங்களை எடுத்து சொல்லிட்டு தன்னுடைய ராஜ்யத்தின் நீதிக்கும் பரிசேயர் ராஜ்யத்தின் நீதிக்கும் ஒரு கான்ட்ராஸ்ட பண்ணிட்டே வர்றார். ஏன், இந்த உலகத்துல வாழ்ந்த மனிதர்களே மிக சிறந்த, மிக ஒழுங்கான, மிக உயர்ந்த விதத்தில் வெளிப்பிரகாரமா வாழ்ந்தது யாருன்னா பரிசேயருங்க தான். ரொம்ப உச்சகட்ட அவங்க சடங்குகள்லயும் இதுலயும் எல்லாரும் தெய்வீகமா பாக்குற அளவுக்கு ரொம்ப ஒழுங்கா இருந்தது அந்த பரிசேயருங்க தான். அவர் என்ன சொல்றாரு, அவருடைய நீதியை விட உங்க நீதி அதிகமா இராவிட்டா நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஒரு ஆறு உதாரணங்களை கொடுக்கிறார். அதை நீங்கள் கேள்விப்பட்டீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆறு உதாரணங்களை கொடுத்தார். உங்களுக்கு எல்லா ஞாபகம் இருக்கா அதெல்லாம், அதான் நம்ம திருப்பி திருப்பி யோசிக்கிறது இல்ல. பாருங்களேன், அது ஆறு உதாரணங்களை திருப்பி திருப்பி யோசிக்கணும், அப்பதான் பயன் செய்யும், அப்பதான் அது உதவி செய்யும், அப்பதான் நம்ம ஆத்மால அது இறங்க முடியும். திருப்பி திருப்பி நம்ம யோசிச்சுக்கணும். பாருங்களேன், உங்களை எத்தனை பேர் கேட்டா அந்த ஆறு உதாரணங்களை சொல்ல முடியும். முதலாவது உதாரணம் என்ன, கொலை செய்யாதிருப்பாயாக. குட், கொலை செய்யாதிருப்பாயாக. யார் உண்மையான கொலைகாரன் இல்லைங்களா, கத்தியில் எடுத்து குத்துறவன் இல்ல, தன் இருதயத்துல வருகிற கோபமே கொலையாக ஆண்டவர் பார்க்கிறார் என்பதை அது எடுத்து காமிச்சார். அடுத்ததாக, வேசித்தனம் செய்கிறவன். மூணாவதாக, டைவர்ஸ பத்தி எடுத்து அவங்க எப்படி வேசித்தனம் செய்கிறார்கள், டைவர்ஸ தவறாக பயன்படுத்தி. நாலாவதாக, ஆணைகளை அவர்கள் எப்படி தவறாக ஆணைகள் இட்டு அவர்கள் வார்த்தைகளை கீழ்படியாம பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக, பழி வாங்குறத பத்தி பார்த்தோம் இல்லைங்களா, கடைசி அதான் பார்த்தோம். பழி வாங்குறத பத்தி அவர் சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் சில காரியங்களை விளக்கி நம்ம கொடுத்தார் இல்லைங்களா. நாங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு, பழி வாங்குறவர்களா நாம் இராமல், நமக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கு மேல ஆண்டவருடைய அன்பை காட்டி அவர்கள் மேல அந்த நெருப்பு கோல் கொட்டுற அளவுக்கு நம்ம நம்மளுடைய ரியாக்ஷன் இருக்கணும். அதான் ஒரு கன்னத்துல ஒன்னு, ஒரு ரைட் கன்னத்துல ஒன்னு அரைஞ்சானா நீ அவனுக்கு அடுத்த கன்னத்தை காமி அப்படின்னாரு. உன்னுடைய உள்ள அங்கி பத்தி அவங்க ஒரு கேஸ் போட்டானா உன் கோட்டையும் அவனுக்கு கொடு. ஒரு மைல் தூரம் அவனை வர சொன்னானா ரெண்டு மைல் தூரம் அவனோடு போ அப்படி எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. கடைசியாக, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு நீ கொடு, உன்னிடத்தில் கடை வாங்கணும்னு விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே அப்படின்னு அதை பார்த்து முடிச்சுட்டு இப்ப கடைசி ஃபைனல் உதாரணத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அவர் கடைசியாக சொல்ல போறது இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவர் ராஜ்யத்தின் ஒரு உச்சகட்ட குணம் அதைத்தான் இங்க சொல்ல போற. உச்சகட்ட குணம் இது வந்து இதுவரைக்கும் 6, 7, 8 கற்பனைகளை அவர் எடுத்து சொன்னாலும் இது வந்து முதலாவது பலகையில் இருக்கக்கூடிய உச்சகட்ட குணத்தையே அவர் முதலாவது இல்ல ரெண்டாவது பலகையில் இருக்கக்கூடிய குணத்தை அவர் சொல்றாரு. ரெண்டாவது முக்கியமான பிரதான கற்பனை என்ன? நீ உன்னை அன்பு கூறுவது போல் உன்னோட பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அந்த கற்பனையை எடுத்து அவர் இதுல பேசுறத நம்ம பார்க்கலாம். பிராக்டிக்கலா ஒரு காரியத்தை நம்ம யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, ஒரு கிறிஸ்டியன் ரிலிஜனுக்கும் மற்ற ரிலிஜனுக்கும் என்னங்க வித்தியாசம்? உங்களுக்கும் இப்ப உன்னாமல கேட்கறேன், நான் ஒரு கிறிஸ்டியனுங்க அப்படின்னா, உனக்கும் ஒரு இந்துக்கும் முஸ்லீமுக்கும் என்ன வித்தியாசம்? உன்னை எப்படி நீ வித்தியாசப்படுத்துவ? ஏன்னா முஸ்லீம் எவ்வளவு காரியங்களை செய்யறாங்க, ஒரு இந்து காரியங்கள் எவ்வளவு செய்யறாங்க இல்லைங்களா? ஆலயத்துக்கு போறாங்க, காணிக்க கொடுக்கறாங்க, பணம் இஷ்டத்துக்கு கொட்டுறாங்க, பெறல்றாங்க, என்னென்னவோ ஊசி எல்லாம் குத்திக்கிறாங்க, எவ்வளவு தியாகங்கள் அவங்க செய்யறாங்க. நீ உண்மையான கடவுளை பிரதிபலிக்கிறன்னு சொல்றிய, உண்மையான கடவுளை நீ ஆராதிக்கிறன்னு சொல்றிய, உனக்கும் அவங்களுக்கும் என்னையா வித்தியாசம்? அவங்களுக்கு ஒரு வித்தியாசமே இல்லையே அப்படின்ற மாதிரி யாராவது நம்மள கேட்டான்னா, எப்படி நீ மட்டும் பரலோகத்துக்கு போக மற்றவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது? என்ன உன்னுல வித்தியாசமானது, ஒரு பிரத்யேகமானது, மற்றவங்க எல்லாம் இல்லாத ஒரு காரியம் உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு யாராவது நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அது வேற யாராவது விட்டுருங்க, இயேசுவ கேட்கிறாரு இந்த வசனத்தில் பாருங்களேன், 47வது வசனத்தில் அவர் என்ன கேட்கிறாரு?
உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன?
நீங்க விசேஷமா என்னத்தைய செய்யறீங்க இல்லைங்களா? உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம், என்ன பெருசா நீங்க செய்யறீங்க அப்படின்னு ஒரு ஒரு அருமையா இதுல ஒரு சொல்றத நம்ம பாக்குறோம். உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரே வித்தியாசம். அவர் சொல்ற விதத்தில் எப்படி ஒரே வித்தியாசம் என்ன சொல்லலாம்னா, நானும் மத்தவங்களும் எப்படி வித்தியாசம், நான் உண்மையான கடவுளுடைய பிள்ளை அப்படின்றது எப்படி சொல்லலாம், நான் பாவத்தை நேசிக்கிறதுல இருந்து சுயத்தை நேசிக்கிறதுல இருந்து திரும்பி நான் தேவனை நேசிக்கிறேன். அந்த தேவனை நேசிப்பதனால் தேவனுடைய அன்பு என் இருதயத்தில் வந்து அந்த இருதயத்துல தேவனுடைய அன்பு என் இருதயத்தில் நிரப்பி இருக்கிறது. நிரப்பி இருப்பதனால் நான் என்னுடைய பிறனை மாத்திரம் இல்லாமல் என் சத்ருவையும் நேசிக்கிற அளவுக்கு அன்பு என் இருதயத்தில் இருக்கிறது. அது ஒரே ஒரு காரியம்தான் மத்தவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு இயேசு இந்த பிரசங்கத்தில் வலியுறுத்துறார். என்ன வித்தியாசம்? கிறிஸ்தவத்துக்கும் மத்த மதத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம், பிரதான மையமான வித்தியாசம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவன் தன் சத்ருவையும் நேசிக்கக்கூடிய தன்மை உள்ளவன். மத்த எந்த மதத்தினாலையும் அதை செய்யவே முடியாது. பாருங்களேன், அதைத்தான் இங்க வலியுறுத்துறார். ஒரு கிறிஸ்தவன் சத்ருவையும் நேசிக்கக்கூடியவன். அந்த ஸ்டாண்டர்ட தான் இந்த வசனங்கள்ல ஆண்டவர் நமக்கு வைக்கிறார். பாருங்களேன், ஏன் மனுஷ சரித்திரத்திலேயே மிக உயர்ந்த ஒழுக்கம்னா அதுதான் சொல்லலாம். எவ்வளவு ஒழுக்கத்தை கத்துக்கிறோம் இல்லையா, நீ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு. ஆனா ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இதுதான் சொல்லலாம். ஏன் பைபிள்லயே நமக்கு பிரதானமானது என்ன? அன்பே பிரதானம் அப்படின்னு பாட்டு பாடுறோம் இல்லைங்களா? அன்பே பிரதானம், தி ஹையஸ்ட் இஸ் லவ். அன்பு பிரதானமா இருந்துச்சுன்னா அந்த அன்பு செய்யக்கூடிய மிக உச்சகட்ட காரியம் என்ன? ஒரு சத்ருவை நேசிக்கிறது தான். பாருங்களா, அதை விட உயர்ந்த ஒரு தன்மை இருக்கவே முடியாது. அது ஒண்ணுதான். எப்படி கடவுளுடைய புள்ளன்னு நான் பார்க்க முடியும், எப்படி நீ கடவுளுடைய புள்ளன்னு தெரிஞ்சுக்க முடியும்? உன்னுடைய சத்ருவையும் நீ நேசிக்கக்கூடிய இயல்புள்ளவன். அதான் பாக்குறோம். பாருங்களேன், அதான் வித்தியாசமா. ஒரு தேவ ராஜ்யத்துல வாழக்கூடிய மிக உயர்ந்த நல்ல தன்மை என்ன? சத்ருவை நேசிப்பது. பாருங்களேன், அதுதான் காமிக்குது நீ தேவ ராஜ்யத்துக்கு உரியவன் அப்படின்னு இதுல காட்டுற. பாருங்களேன், இது வரைக்கும் அன்பு பிரதானம்ன்றது பல இடங்கள்ல வேதத்துல நமக்கு ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். ஏன் ஒரு லாயரே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார் இல்லைங்களா, பிரதான கற்பனை என்ன அப்படின்னா, என்ன பதில் கொடுக்கிறார்? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு முழு ஆன்மாவோடு முழு பலத்தோடு நேசி, அதை தவிர்த்து அடுத்த கற்பனை உன்னுடைய பிறனை நீ உன்னை அன்பு கூறுவது போல் நேசி. இதுவே எல்லா நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் அப்படின்னு சொன்னார். ஏன் பவுலும் சொல்றார் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் அன்பு அப்படின்றார். ஆகவே இதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஆறாவது கற்பனை கொலை செய்யாதிருப்பாயாக, ஏழாவது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்போ அந்த உயர்ந்த பிரதான கற்பனையை வைத்து அவங்களை தாக்குறார் அவர். அந்த பரிசேயர்ல என்ன சொல்றாரு, உங்களுடைய கற்பனை, நீங்க உங்களுடைய பிறன் மேல வைத்திருக்கிற அன்பு அது ரொம்ப குறைவுள்ளது, அது ரொம்ப குறைவுள்ளது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதை விளக்குறத நம்ம பார்க்கிறோம். அதனால இயேசு கிறிஸ்து அவங்கள இதுவரைக்கும் கொடுத்த உதாரணங்கள்லயே அந்த ஆறு உதாரணங்கள்ல ஒரு பீக் அப்படின்லாம், ஒரு உச்சகட்ட உதாரணம். ஏன் உச்சகட்ட கற்பனையை எடுத்து அவர் பேசுறார், உச்சகட்ட கற்பனை எடுத்து அவங்களுடைய பாவத்தை அவர்களுக்கு உணர்த்துறார். ஒரு விதத்தில் அந்த பரிசேயர்களுக்கு ஒரு மரண அடி அப்படின்லாம், மரண அடி. ஏன் கன்க்ளூஷனா என்ன சொல்றாரு தெரியுமா, இதை வச்சு நான் சொல்ல முடியும் நீ ரட்சிக்கப்படாதவன், இதை வச்சு நான் சொல்ல முடியும் நீ உனக்கும் ஆண்டவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை, இதை வச்சு நான் சொல்ல முடியும் உனக்கும் ஒரு இந்துக்கும் முஸ்லீமுக்கும் எந்த சம்பந்தம் ஒரு வித்தியாசமும் இல்லை. பாருங்களேன் அதை தான் சொல்றாரு 47வது வசனத்தில். என்ன விசேஷித்தவர்கள் எப்படி நீங்க, எதை வச்சியா சொல்ற நீ விசேஷித்தவன், எதை வச்சு சொல்ல முடியும் நீ ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு. உனக்கும் சொல்ல போனா அந்த காலத்தில் வாழ்ந்த ரொம்ப மோசமான மக்கள்னா யாரு, ஆயக்காரர்கள், வேசிகள், பாவிகள். அவங்களும் அவங்கள அவங்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இதுல, இந்த விஷயத்துல பார்த்தா என்ன வித்தியாசம், அவங்களுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசம் இல்ல. எதை வச்சு சொல்றாரு, நீ உன்ன அன்பு குறுகளை மாத்திரம் அன்பு குறுந்தா அதுல என்ன வித்தியாசம், அதை தான் வச்சு அவர் சொல்றத பாக்குறாரு. சரி நம்ம தொடர்ந்து இதை பார்ப்போம். நம்ம இதுவரைக்கும் அந்த வசனத்தை மூணு தலைப்புல நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம், ஒவ்வொரு உதாரணங்களும் இல்லைங்களா, அவர் எடுக்கிற ஒவ்வொரு உதாரணங்களும் மூணு தலைப்புல. என்ன அந்த மூணு தலைப்பு, முதலாவது அவர் சொல்ற கட்டளை பழைய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது, அந்த பழைய ஏற்பாடை எடுத்துக்கிட்டு இந்த யூதருங்க அதை எப்படி ஒரு புரட்டிட்டாங்க, அவங்க அவங்களை நியாயப்படுத்திக்கணும்ன்றத பழைய ஏற்பாடு வசனத்தை எப்படி புரட்டி போட்டாங்க. மூணாவதாக அதில் உள்ள சத்தியத்தை இயேசு விளக்குறத நம்ம பார்க்கிறோம். மூணு தலைப்புல நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, இதுல நிறைய விஷயம் இருக்கு, பல வசனங்கள் இருக்கு. ஆகவே இந்த ரெண்டு தலைப்பு மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்ப்போம் ஒரு முகவரியாக. அடுத்த வாரம் வந்தா அந்த இயேசு என்ன இதுக்கு விளக்கம் கொடுக்கிறாருன்றதை பார்ப்போம். முதலாவது இந்த யூதர்களுடைய பாரம்பரியம், அதத்தான் 43வது வசனம் படிங்களா, படிக்கும் போது எல்லாரும் கவனமா பாருங்க. 43வது வசனம்,
உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை வகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
பாருங்க, கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு தான் இதுவரைக்கும் அவர் சொன்னாரு. அப்படின்னா என்ன, கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்றதுன்னா பழைய ஏற்பாடு அவர் குறிக்கல, அவர் என்னத்தை குறிக்கிறாரு, இவங்களுடைய பாரம்பரிய போதகத்தை அவர் குறிக்கிறார். நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், இதுவரைக்கும் அவங்களுடைய போதகம் என்ன, உன்னுடைய அடுத்தவனை நீ நேசித்து உன்னுடைய சத்ருவை நீ பகைப்பாயாக. இதுதான் அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த யூத மக்கள் எல்லோருமே நினைச்சது நியாயப்பிரமாணம் சொல்லுது. பாருங்களேன் பாப்புலர் ஒப்பீனியன் என்ன, உன்னுடைய பிறனை நீ நேசித்து உன்னுடைய சத்ருவை நீ பகைக்கணும், இதைத்தான் நீங்க கத்துக்கிட்டு வந்திருக்கிறீங்க, அதைதான் அவர் சொல்றாரு. பாருங்களேன் அது வந்து அந்த யூத பாரம்பரியம், இது வந்து பழைய ஏற்பாடு சொன்னதில்லை, இவங்க கற்றுக் கொடுத்தது, இதுதான் கேள்வி காலாகாலமா அவங்க கேள்விப்பட்டு வந்தது. ஆனா யோசிச்சு பாருங்களேன், அது ரொம்ப அந்த வசனத்தை கவனிச்சு பார்த்தா உன்னுடைய அடுத்தவனை வருதா, உனக்கு அடுத்தவனை, உன்னுடைய நெய்பர் இல்லைங்களா, இங்கிலீஷ்ல தான் வருது, லவ் யுவர் நெய்பர் அண்ட் ஹேட் யுவர் எனிமி. இதான் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, லவ் யுவர் நெய்பர் அண்ட் ஹேட் யுவர் எனிமி அப்படின்ற கட்டளை எவ்வளவு ஈஸி எல்லாருக்கும் ஃபாலோ பண்றது, அதுல ஏதாவது விஷயம் இருக்கா, உனக்கு அடுத்தவனை நீ நேசி உன்னுடைய சத்ருவை நீ பகை, அதுல என்ன, அது ஏதாவது தெய்வீகம் இருக்குதா, ஏதாவது விஷயம் இருக்கா, அது ஆண்டவர் சொல்லணுமா அப்படின்னு கூட ஆயிருது. லவ் யுவர் எனிமி அது இயல்பாவே நமக்கு ரொம்ப ஈஸி கூட, யோசிச்சு பாருங்களேன், அப்படி விட்டோம்னா ஒரு ஓபன் ஹேண்டடா விட்டுடலாம், என்னுடைய நெய்பர் யாருன்னு நான் முடிவு பண்ணிக்குவேன், இவங்க தான் என்னுடைய நெய்பர், என்னுடைய பிறன், மத்த இவங்க தான் நெய்பர், மத்த எல்லாருமே என்னுடைய நெய்பர் இல்லை, அவங்க எல்லாரையும் நான் வெறுப்பேன். யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம், முதலாவது என்னுடைய நெய்பர் யாரு நான் முடிவு பண்ணிக்கிட்டு மத்தவங்க எல்லாரையும் நான் வெறுப்பேன். இது எல்லா இது எதை பொறுத்திருக்கு, நான் என்னுடைய நெய்பர் யாருன்றத முடிவு பண்றதுல இருக்கு, இவங்கதான் என்னுடைய நெய்பர் நான் முடிவு பண்ணிட்டேன், என் வைஃப் என்னுடைய நெய்பர், எனக்கு பிடிச்ச ஒரு மூணு பேரு என்னுடைய நெய்பர், மத்த எல்லாருமே என்னுடைய நெய்பர் இல்லை, அப்போனா எல்லாரையுமே நான் வெறுக்கலாம் எவ்வளவு ஈஸியா போயிருச்சு பாருங்களேன் அந்த கட்டல, ரொம்ப ஈஸியா அவங்க அதான் பெரிய. அதனாலதான் பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல ஒரு பெரிய கேள்வி, என்னுடைய பிறன் யார், என்னுடைய பிறன் யார். ஒரு லாயர் அதை கேட்கிறார், இயேசுகிட்டே வந்து கேட்கிறார். பாருங்களேன் லூக்கா 10:20 அவர் பெரிய கேள்வியை கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட.
ஆகிலும்
10:20 சாரி லூக்கா 10:20
ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படைத்தக்கதாக.
10:20 அப்படியே வருது. ஓகே, நான் ஒருவேளை தப்பா நோட் பண்ணிருக்கலாம். அதுல ஒரு வசனம் வருது, அந்த லாயர் வந்து கேக்குறாரு என்னுடைய பிறன் யார் அப்படின்னு கேக்குறாரு. 26 படிங்க.
அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவர் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான்.
அதுக்கு கீழே படிங்க.
அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுந்திருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவர் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாக உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான்.
அதான் அந்த எனக்கு பிறன் யார், அது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா என்னுடைய பிறன் யார் என்ற டெபினேஷனை பொறுத்து தான் நான் யாரை நேசிக்கணும், நான் யாரை வெறுக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. என்னுடைய பிறன் யார், அதை பிறன் யார் என்றதை விளக்குறதுக்கு தான் ஒரு சமாரியன் உதாரணத்தை கொடுக்கிறார் இல்லைங்களா. ஒரு நல்ல சமாரியன் உதாரணத்தை அவர் கொடுக்கிறார். என்னுடைய அதை வைத்து என்ன சொல்றாரு, யாருக்கெல்லாம் தேவைன்னு இருக்கோ, தேவையை எங்கெல்லாம் பாக்குறியோ, அவங்க எல்லாம் உன்னுக்கு உனக்கு பிறந்தான். அதுதான் அவர் அந்த விளக்குறத பாக்குறோம் பாருங்களேன். அது ரொம்ப ரொம்ப பக்தியா இவங்களுடைய இதை பாத்தீங்கன்னா ரொம்ப பக்தியா போட்டிருக்கிற மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல பாருங்களேன் இந்த பரிசேயரங்க போட்டிருக்கிறது, உன்னுடைய உனக்கு அடுத்தவனை சிநேகி, உன் அடுத்தவனை சிநேகி பாருங்களேன். ரொம்ப நல்ல அருமையா இருக்கிற மாதிரி கிடைக்கு இருக்குது. இது எங்க இருந்து இவங்க பிடிச்சாங்க, பல ஏற்பாடுல இருந்தா பிடிச்சாங்க இல்லைங்களா. பல ஏற்பாடுல இருந்து ஒரு வசனம் படிப்போம். ரொம்ப முசேஷமாக இதை சொல்றது வந்து லேவியர் ஆகமும் 19:18
பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என் கட்டளைகளை கைக்கொள்வீர்கள்.
சரி போதும். இது பாத்தீங்கன்னா இந்த வசனத்திலிருந்து, இந்த வசனம் மாத்திரம் இல்ல பல வசனங்கள் பல ஏற்பாடுல இருக்கிறது, உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலையும் நீ அன்பு கூறு அப்படின்னு பல ஏற்பாடுல இருந்துதான் எடுத்தாங்க. ஆனா ஒரு விஷயத்தை இதுல கவனிச்சு பார்க்கணும், அவங்க ஒரு காரியத்தை விட்டுட்டாங்க. இந்த பரிசேயருங்க, உன்னுடைய பிறனை நீ நேசித்து உன்னுடைய சத்ருவை நீ வெறுப்பாயாக அப்படின்றதுல பழைய பாடல இருந்து இவங்க எடுக்கும்போது ஒரு காரியத்தை இவங்க விட்டுட்டாங்க. என்ன விட்டுட்டாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அந்த கற்பனையை வைத்து மத்தேயு 43 என்ன விட்டுருக்காங்க, அங்க படிங்க அந்த வசனத்தை.
பழிக்கப்படி வாங்காமலும்
இல்ல, மத்தேயு 43
உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கு.
அதுல என்ன விட்டுட்டாங்கன்னு யாராவது கவனிக்க முடியுதா? நான் சொல்றேன், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும், லவ் யுவர் நேபர். ஆனா பழைய பாடல என்ன போட்டிருக்கு தெரியுமா, லவ் யுவர் நேபர் ஆஸ் யுவர் செல்ஃப். அப்படின்னா உன்னுடைய பிறனை நீ நேசிப்பாயாக, அதான் பரிசேயருங்க சொல்லிக் கொடுத்தது. ஆனா பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது, நீ உன்னை நேசிப்பது போல் உன் பிறனை நேசிப்பாயாக. அவங்க என்ன விட்டுட்டாங்க, லவ் ஆஸ் யூ லவ் யுவர் செல்ஃப், உன்னை நீ நேசிப்பது போல் அப்படின்றத விட்டுட்டாங்க. அது எவ்வளவு வசதியா விட்டுறலாம் யோசிச்சு பாருங்களேன். அது ரொம்ப அவங்களுடைய ஒரு ஒரு நம்ப முடியாத ஒரு பெருமை, கொலகார இருதயம் உள்ளவர்கள் வந்து இன்னொருத்தரை நேசிக்கிறது வந்து தங்களுக்கு ஒப்பாக இன்னொருத்தரை நேசிப்பதுன்றது அவங்களால முடியவே முடியாது. அதை அந்த மாதிரி ஒரு கற்பனை வச்சுக்கிட்டு தாங்கள் நீதிமான்னு தங்களை சொல்லிக்கவே முடியாது. அதனால என்ன பண்ணாங்க, தங்களுக்கு எது முடியுமோ அதை மாத்திரம் எடுத்துக்கிட்டாங்க. மற்றவனை உன்னை நீ நேசிப்பது போல் அப்படின்றத உன்னை நீ நேசிப்பது போல் நீ எடுத்துட்டாங்க. பாருங்களேன் அந்த கற்பனையில பிறனை நீ நேசி அவ்வளவுதான் இருக்கிறது. ஆனா பழைய ஏற்பாடு எங்க எடுத்தாலும் நீ உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி, அதை அவங்க சொல்லிக் கொடுக்கல. பாருங்களா, அதான் அவங்க விட்டுட்டது. ரோமன் கத்தோலிக் எடுத்தீங்கன்னா அவங்க ரெண்டாவது கற்பனை என்ன பண்ணாங்க, எந்த சொரூபத்தையும் நீ வைக்காதிருப்பாயாக அப்படின்னா, அந்த பாத்தீங்கன்னா அந்த ரோமன் கத்தோலிக் பைபிள்ல சொரூபத்தை எடுத்துட்டாங்க. அவங்கனால முடியாததெல்லாம் எடுத்துடுற மாதிரி சொரூபத்தை எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி தான் இவங்க என்ன பண்ணாங்க, தங்களால முடியாத ஒரு காரியத்தை உன்னை நீ நேசிப்பது போல் அப்படின்றத அவங்க எடுத்துட்டாங்க. அப்படி எடுத்துட்டோம்னா ரொம்ப வசதியா போவோம். பாருங்களேன், அவங்களுக்கு ஈக்குவலா மற்றவங்கள நம்ம நேசிக்க வேண்டியது இல்லையே. ஒருத்தரை பாருங்களேன், அப்படி நேசிக்கணும்னா ஒருத்தர் யாரையும் நேசிக்கணும், நம்ம நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா சரி நம்ம நேசிச்சுட்டு போலாம். எப்படி நேசிக்கலாம், ஒரு என்னை நான் நேசிப்பது போல் இன்னொருத்தரை நான் நேசிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. அதை எடுத்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் அவங்களை டிஸ்டன்ஸ்ல வச்சு நேசிக்கலாம். என்னை நான் நேசிக்கிறத விட பாதி மடங்கு அவங்களை நேசிக்கலாம், இல்ல கால் மடங்கு நேசிக்கலாம், இல்ல பத்துல ஒரு பாகம் அவங்களை நேசிக்கலாம். ஆனா இந்த கட்டளை என்ன சொல்லுது, உன்னை நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறியோ அதே ஈக்குவலா உன்னுடைய நேசம் மற்றவங்களுக்கு எந்த மனவங்க இருக்கணும், உன்னை நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறியோ அந்த அளவுக்கு அவர்களை நேசிக்கணும். அதான் நியாயப்பிரமாணம் நமக்கு சொல்றது. பாருங்களேன், அதான் நியாயப்பிரமாணம் நமக்கு சொல்லுது. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு பிறனை, உன் பிறனை நீ நேசிப்பாயாக, அதோடு விட்டுட்டாங்க. யார் செல்ஃப்ன்றத விட்டுட்டாங்க. பாருங்களேன், அதான் ஆண்டவர் வந்து நம்முடைய சுயநலத்தை அடிக்கும்படி, நம்முடைய சுயநலத்துக்கு ஒரு மரண அடி கொடுக்கும்படிக்கு அவருடைய கற்பனை என்ன சொல்லுது, உன்னை நீ நேசிக்கும்படி பிறனை நீ நேசிப்பாயாக, பிறனை நீ நேசிப்பாயாக. அதை பத்தி நம்ம எப்பயாவது யோசிச்சிருக்கிறோமா, அந்த கற்பனைய. ரெண்டாவது கற்பனை, பிரதான கற்பனை என்ன சொல்லுது, லவ் யுவர் நேபர் ஆஸ் யூ லவ் யுவர் செல்ஃப். நம்மளை நம்ம எப்படி நேசிச்சிருக்கிறோம், நேசிக்கிறோம், நம்மளை நேசிக்கிறோமா இல்லையா, ரொம்ப நேசிக்கிறோம். ரொம்ப முக்கியமா எந்த விஷயத்துல நேசிக்கிறோம்னா, நமக்குன்னு வர தேவைகளை எல்லாவற்றையும் நாம் நிறைவேற்ற முயலுகிறோம் இல்லையா. நம்ம காலையில யார் பல்ல விளக்கணும், மற்ற பக்கத்து வீட்டுக்காரர் பல்லையா விளக்கணும், நம்ம பல்லதான் விளக்கிட்டு வந்தோம் இல்லைங்களா. நமக்கு ஏன் காலையில ஒரு தேவையா இருக்குது, நம்ம பிடிக்கலனால பல்ல விளக்கிட்டு வரோம், நம்ம குளிச்சுட்டு வரோம், நம்ம வார்ட்ரோப்ல துணிங்கெல்லாம் யார் துணிங்க இருக்குது, பக்கத்து வீட்டுக்கார துணிங்க வச்சுக்கோமான விடுறோம், இல்ல நம்ம துணிகளை தான் வைக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் எடுத்தோம்னா நம்மளுடைய தேவைகளை நாம் எப்பவும் நிறைவேற்றிக்க பாக்குறோம். நமக்கு தலை வாரிட்டு வரும், நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல நமக்குன்னு பணம் வச்சுக்கிறோம், நம்ம நம்மளை பத்தியே நம்ம எப்ப பாரு யோசிக்கிறவர்களா இருக்கிறோம். ஒரு விதத்துல சொல்ல போனோம்னா நம்மளை யாராவது நம்மளையே நம்ம மாயமாலமா நேசிப்போமா, இல்லவே இல்லை. நம்ம மேல நம்ம வச்சிருக்கிற அன்பு வந்து ஒரு மாயமற்ற அன்பு, ஏன் அது ரொம்ப உண்மையான அன்பு, உண்மையான வெறும் வார்த்தையில காலையில எந்திரிச்ச முகத்தை பார்த்து நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு நம்மள கவனிச்சுக்காம இருக்கிறோமா, இல்ல. ஒவ்வொரு தேவைகளும் நமக்கு என்ன ஒரு தேவைன்னு வந்துருச்சுன்னா போது ஒரு மாயமற்ற அன்பு தொடர்ந்து எனக்குன்னு ஒரு தேவை. உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லி மூணு நாள் எனக்கு சாப்பாடு சாப்பிடாம இருப்பேன் நானு, அது நேசமா இல்ல. என்ன எனக்குன்னு ஒரு தேவை வந்துட்டா போதும், அதை கவனிச்சுக்க பாக்குறேன் இல்லைங்களா. இல்ல ஒரு ஒரு நாள் தான் என்ன நேசிக்கிற, இன்னொரு நாள் என்ன வெறுக்கிறேன்றது இல்ல. முதலாவது மாயமற்ற விதத்தில் நம்மள நேசிக்கிறோம், ரியலா நம்மள நேசிக்கிறோம். ரெண்டாவது நம்மள நிரந்தரமா நேசிக்கிறோம், ஒரு ஊக்கத்தோடு நேசிக்கிறோம், ஊக்கத்தோடு ஒரு பழக்கமா நம்மள நேசிக்கிறோம், ஒரு பழக்கமா. எனக்குன்னு ஒரு தேவைன்னு வந்துருச்சுன்னா அதை நிறைவேற்ற பாக்குறோம், எனக்குன்னு ஒரு ஆசை வந்துருச்சுன்னா அந்த ஆசையை பூர்த்தி செய்ய பாக்குறோம், எனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குதுன்னா அதை நிறைவேற்ற பாக்குறேன். பாருங்களா என்ன எவ்வளவு நேசிக்கிறேன் நான் சொல்லிட்டு வரேன். எனக்குன்னு ஒரு எதிர்கால நம்பிக்கை இருக்குன்னா அதை எப்படியாவது அடையணும்னு நான் பாக்குறேன். எனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சுன்னா அதை முயல் அதை நிறைவேற்றணும்னு பாக்குறேன். எந்த விதத்துல நம்ம நேசிக்கிறோம் பாருங்களேன், நம்ம வாழ்றதே சொல்ல போனா பல விதங்கள்ல நமக்காகத்தான் இல்லைங்களா, நமக்காகத்தான். அப்படித்தான் நம்ம வாழ்க்கையே இருக்கு. நம்ம நம்மளுடைய நலனை குறித்து, நம்முடைய வசதியை குறித்து, என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய சுகம், என்னுடைய ஹெல்த், என்னுடைய ஆவிக்குரிய நன்மை, என்னுடைய தற்காலிக நன்மை, நித்திய நன்மை, அதுலயே தான் எனக்கு கவனம். இனி எவ்வளவு நேசிக்கிறேன் யோசிச்சு பாருங்க. நம்ம எப்போ பாரு என்னுடைய இன்பத்தை குறித்து தான் கவலை, அதுக்கு எல்லையே கிடையாது. ஆண்டவர் இது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, பா இப்படித்தான் உன்னை நீ நேசிக்கிற, மற்றவனை நீ நேசிக்கும் போது எப்படி நேசிக்கணும், இப்படியே தான் மற்றவனை நீ நேசிக்கணும். யோசிச்சு பாருங்க, அதனோட ஸ்டாண்டர்டை யோசிச்சு பாருங்க, மற்றவனை இப்படியே தான் நேசிக்கணும். அதாவது இன்னொரு வார்த்தையில இதே அளவுக்கு தான் மற்றவனை நேசிக்கணும். அது மாத்திரம் இல்லை, இந்த வசனத்துல என்ன சொல்றாரு, உன் சத்ருவையும் அப்படித்தான் நீ நேசிக்கணும், சத்ருவையும் அப்படித்தான் நேசிக்கணும். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, நம்மள எப்படி ஒரு மாயமில்லாத ஊக்கத்தோடு பழக்கத்தோடு நிரந்தரமா உண்மையா நேசிக்கிறோமோ, மற்றவங்களையும் அப்படித்தான் நம்ம நேசிக்கணும். நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய விருப்பங்கள், நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய நம்பிக்கைகள், அதையெல்லாம் எப்படி தீவிரமா நம்ம இதயத்தில் அடிக்கடி நம்ம மனசுல வருதோ, அந்த மாதிரி மற்றவங்களது குறித்தும் நமக்கு வரணும். அதுதான் அவர் சொல்றாரு. நம்ம அதை ஒரு தேவைகளையோ நம்முடைய நலனுக்காகவோ பாதுகாப்புக்காகவோ வசதிக்காகவோ எவ்வளவு முயற்சி செய்து அது கிடைக்கணும்னு பாக்குறோமோ, அந்த மாதிரி தான் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும்னு நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்ற பாருங்களேன், அதை நிறைவேற்றணும் நம்ம முயற்சி செய்யணும். அவங்களுடைய சார்பாக அவங்களுடைய நலனை நம்ம கருதி நம்ம உழைக்கணும் அப்படின்றார் பாருங்களேன். இதாங்க பிறனை நேசிக்கிறது தான் இதான். எத்தனை பேர் இந்த மாதிரி நம்ம நேசிக்கிறோம் மற்றவங்கள, யோசிச்சு பாருங்க. How do we measure up? இதான்பா கற்பனை, உன்னை நீ நேசிப்பது போல் உன் பிறனை நீ நேசிக்கணும். இதான் கற்பனை. நம்ம எங்க நிக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன், எங்க நிக்கிறோம். கடைசியாக ஒருத்தருக்கு ஒன்னு கொடுக்கணும், ஆனா எனக்கும் அது தேவை, ஆனா நான் தியாகம் செஞ்சாதான் அது கொடுக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை நம்ம எப்படி நடந்துகிட்டோம் யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம யார குறித்து அக்கறையா இருக்கிறோம். உண்மையா சொல்லா இது பெரிய ஸ்டாண்டர்ட் இல்லைங்களா, நம்ம யோசிச்சதே இல்லை, யோசிச்சு பார்த்ததே இல்லை. உன்னை நீ நேசிப்பது போல் பிறனை நீ நேசிக்கணும்னா எந்த அளவுக்கு ஊக்கமா மாயமற்றதாக நிரந்தரமாக தொடர்ந்து உன்னை நீ நேசிக்கிறியோ, நீ மற்றவனையும் அதே ஈக்குவலா நீ நேசிக்கணும். சொல்ல போனா மனுஷீகமா முடியாத ஒரு ஸ்டாண்டர்ட், ரொம்ப உயர்ந்த ஹை 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 ஸ்டாண்டர்ட் அப்படின்லாம். அந்த ஸ்டாண்டர்டை தான் அவர் இங்க சொல்றாரு பாருங்களேன். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு விஷயத்திலும் அதை யோசிச்சு பார்த்தோம். நம்முடைய சம்பாத்தியத்தை யோசிச்சு பாருங்க, நம்ம பணத்தை எதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம். பைபிள் என்ன போட்டிருக்கு, நீ எதுக்காக சம்பாதிக்கணும்னு போட்டிருக்கு, திருடுகிறவன் திருடாமல் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு போட்டிருக்கு. எதுக்காக உழைக்கணும்னு போட்டிருக்கு, அவன் நல்லா சேர்த்து வச்சு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக போடல. என்ன போட்டிருக்கு தெரியுமா, தேவை உள்ளவனுக்கு கொடுக்கும்படி அவன் சம்பாதிக்கணும்னு போட்டிருக்கு. அதனாலதான் நல்லா சம்பாதிக்கணும்னு வேதம் போட்டிருக்கு. பாருங்க யோசிச்சு பாருங்க, நம்ம சம்பாதியம் நம்ம சம்பாதிக்கிற ஒரு அளவுக்கு அதுல ஒழுங்கு ஒழுங்கா ஓரளவுக்கு ஒழுங்கா இருந்தா 90% யாருக்கு தான் நம்ம பாக்குறோம், 10% ஆண்டவர் கொடுக்கறதா இருந்தா 90% நமக்கு தான் நம்ம யோசிக்கிறோம். அதுல எந்த அளவுக்கு ஒரு துளியாவது மற்றவங்க தேவைகளை நிறைவேற்றணும்ன்றத அந்த மாதிரி யோசிக்கிறதே கிடையாது. நம்ம அது எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் மற்றவங்க தேவையை நிறைவேற்றணும்ன்றதுக்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதே அந்த கால்குலேஷன் நமக்கு அந்த ஒப்பிட்டே வர்றது இல்லை நமக்கு இல்லைங்களா. எது எடுத்தாலும் நம்ம நம்ம நம்பன்னு வர்றது. அதனாலதான் இந்த பிரின்சிபல் ரொம்ப உயர்வான கொள்கையா அவர் பேசுறார். நீ உன்னை நேசிப்பது போல் உன் பிறனையும் நீ நேசிக்கணும் அப்படின்றார். ஆனா நமக்கு இது மாம்சத்துக்கு பிடிக்காத ஒரு காரியம். இந்த பரிசேயர்களுக்கு பிடிக்குமா, அவங்களுக்கும் பிடிக்காது. அவங்க என்ன பண்ணாங்க, அதனால ரொம்ப ஈஸி என்ன பண்ணலாம், அதை ஒண்டி வெட்டி எடுத்துடலாம். லவ் யார் நேபர் ஆஸ் யார் செல்ஃப், இங்கிலீஷ்ல நல்லா இருக்கும். அந்த ஆஸ் யார் செல்ஃப் எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியா போகும். லவ் நேபரை லவ் பண்ணிக்கலாம், உன்னை லவ் பண்றப்ப உன்னை லவ் பண்றப்பான்னு சொல்லிக்கலாம். இல்ல அதெல்லாம் இல்ல, உன்னை நீ நேசிக்கிறது போல், உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறியோ அந்த மாதிரி நேசிக்கிறோம் அப்படின்ற அதான் ரொம்ப சுலபமா எடுத்துட்டு, அதை எடுத்துட்டோம்னா என்ன செய்யலாம், தங்களை தாங்களே நீதிமானா நினைச்சுக்கலாம். இதை பார்த்தா நம்ம என்ன, நம்மள ரொம்ப குறையா காட்டுது. நம்ம ஒண்ணு என்ன இதுல என்ன நம்ம நிறைவேற்றுறோம், சுயநலவாதிகளா வாழ்றோமே அப்படின்னு தான் காட்டுது. ஆனா அதை எடுத்துட்டு நம்ம பார்த்தோம்னா நம்மள நாமளே நீதிமான்களா பாத்துக்கலாம். ஆமா நேபரை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு. அது ஒண்ணு செய்யறது மாத்திரம் இல்லாம பாருங்களேன், முதலாவது அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, உன்னை நீ நேசிப்பது போல உன் பிறனை நேசிக்கணும்ன்றதுல மாத்தி புரட்டி போட்டாங்க. ரெண்டாவது இன்னொரு காரியத்தையும், பாவத்துக்கு பாவம் சேர்க்கிற மாதிரி தங்களை நியாயப்படுத்திக்கிறதுக்கு இன்னொன்னு செஞ்சிருக்கிறாங்க. அதுல என்னவோ சேர்த்திருக்கிறாங்க, உன் சத்ருவை நீ பகைப்பாயாக, உன் சத்ருவை நீ பகைப்பாயாக, உன் பிறனை நீ நேசிப்பாயாக, உன் சத்ருவை நீ பகைப்பாயாக. ஊருக்கெல்லாம் இதான் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஒரு விஷயம் தெரியுமா, உன் சத்ருவை நீ பகைப்பாயாக என்ற ஒரு வசனம் முழு பைபிள்ல எங்கேயுமே கிடையாது. எவ்வளவு மோசம் பாருங்களேன். முதலாவது ஒழுங்கான கற்பனையை வெட்டிட்டாங்க, வெட்டினது மாத்திரம் இல்ல, தங்களுடைய இதயத்துல இருக்கிற பகைய கோபத்தை கொலகார இதயத்தை நியாயப்படுத்திக்கணும்ன்றதுக்காக அந்த கற்பனைக்குள்ள தங்களுடைய சொந்த கற்பனையை சேர்த்துக்கிறாங்க. உன் சத்ருவை பகைப்பாயாக முழு பைபிள் எங்கேயாவது போய் தேடி பாருங்களேன், கிடையவே கிடையாது. இதை இவங்க சேர்த்துக்கிட்டாங்க பாருங்க. அதான் அவங்களுடைய புரட்டுதலை பாக்குறோம். அவங்க வேதத்தை எப்படி புரட்டி தங்களுக்கு ஏற்றபடி அவங்க செஞ்சுக்கிட்டாங்க. எங்கேயுமே பைபிள்ல பார்க்கவே முடியாது. அவங்களுடைய இருதயத்தின் கோணலான தன்மை, கொலகார தன்மையினுடைய ஒரு வெளிப்பாடு. அவங்க என்ன நினைச்சாங்க, ஓகே உன்னுடைய பிறனை நீ நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார், அப்பனா உன் பிறன் யாருன்னு நீ முடிவு பண்ணிக்க. அப்ப பிறன் யாரு, தங்களுக்கு பிறன் யாரு? அவங்க யூதருங்க அப்படித்தான் யோசிச்சது. நம்முடைய பிறன் வந்து நம்முடைய யூதர்கள் தான். நமக்கு சத்ருக்கள் யாரு? புறமதஸ்தர்கள் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருந்தாங்க. அதனால தான் யூதர்களுக்கும் புறமதஸ்தர்களுக்கும் வந்த வெறுப்பு ஒரு செவராக வந்தது. காரணமே இந்த பரிசேயர்களுடைய போதகத்தினால தான். ஆண்டவர் பழையற்பாட்டில் அப்படி பண்ணவே இல்லை. அவங்களை புறமதஸ்தர்களை வித்தியாசமா தான் வச்சிருந்தாரு. அவங்களை நேசிக்க சொல்லியிருந்தார் பாருங்களேன், அவங்களை நேசிக்க சொல்லியிருந்தார். ஆனா இந்த புறமதஸ்தர்களும் யூதர்களுக்கும் பெரிய செவராக வந்தது காரணமே இந்த பரிசேயர்களுடைய போதகம் தான். அவங்க அவங்கள வித்தியாசமாக நம்பினாங்க பாருங்களேன். பழையற்பாடுலயே நம்ம படிச்ச லேவியராகும் 19 ஒரு புறமதஸ்தனை எப்படி பார்க்கணும்ன்றாரு. அவங்களே அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா படிச்சிருந்தாங்கன்னா அதுவே புரியும். 19:34 படிங்களா.
உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுவது போல அவனிலும் அன்பு கூறுகிறாக.
பாருங்களேன், சுதேசியை உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற ஒரு சுதேசிய கூட ஒரு புறமதஸ்தனை கூட நீங்க உங்களை நேசிக்கிறது மாதிரி அவங்களை நேசிங்க. அவர் கிளியரா அதுல சொல்லி இருக்கிறாரு. அவங்க கொஞ்சம் முன்னாடி படிச்சிருந்தாவே அதே கற்பனையில அவங்க பார்த்திருக்கலாம். ஆனா ரொம்ப தவறாக இவங்க பண்ணியிருக்கிறத பாக்குறோம். அவங்களுடைய ரொம்ப இதனாலதான் வெறுப்பே அவங்களுக்கு பயங்கர வெறுப்பு. பரிசேயர்களை என்ன பாக்குறோம் புதிய ஏற்பாடுல, இயேசு ஒரு வாட்டி ஆயக்காரர்கள் முதலாவது அவங்க முடிவு பண்ணது என்ன, நேபர் யார் எனக்கு? யூதர்கள், புறமதஸ்தர்கள், சத்ருக்கள். அதனால எல்லா புறமதஸ்தர்களும் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. ரெண்டாவது அவங்க என்ன பண்ணாங்க, யூதர்கள்லயும் சில நல்ல யூதர்கள் கெட்ட யூதர்கள்னு முடிவு பண்ணாங்க. கெட்ட யூதர்கள் யாரு? இந்த ஆயக்காரர்கள். ஆயக்காரர்கள் பாவிகள்னு பழைய புதிய ஏற்பாடுல அடிக்கடி வரும். ஆயக்காரர்கள் வந்து ரோமுக்கு உடன்பட்டு ரோமுக்காக டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்க அப்படின்னு அவங்களை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க நமக்கு சத்ருக்கள் அப்படின்னு. இயேசு அவர்களோடு உட்காந்து சாப்பிட்டதுக்கு இயேசுவோடு கோச்சுக்கிட்டாங்க. அவங்க கூட உட்காந்து சாப்பிடுறிய அப்படின்னு கோச்சுக்கிட்டு அவர்கிட்ட சண்டை கூட போட்டாங்கன்னு பாக்குறோம். அதையும் முடிவு பண்ணாங்க. அடுத்ததாக அவங்க வேத பிரமாணம் பைபிள சரியா தெரியாதவங்க கூட தங்களுக்கு சத்ருக்கள் முடிவு பண்ணிட்டாங்க பாருங்களேன். யோவான் 7:47 படிங்களா.
அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா?
தொடர்ந்து படிங்க.
அதிகாரிகளாவது பரிசேயர்களாவது யாதொரு ஒருவர் அவனை விசுவாசித்தது உண்டா? வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள்
பாருங்களேன். வேதத்தை அறியாத பொதுவான ஜனங்களை பத்தி பேசுறாங்க. இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க, பொதுவான ஜனங்களை சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்றாங்க. அவங்க இருதயம் கொலகார இருதயம், வெறுப்பு நிறைந்த இருதயம், கசப்பான இருதயம், கடவுளுடைய அன்பே அவங்க இருதயத்துல இல்லைன்றதுக்கு நியாயப்பிரமாணத்தையே புரட்டி அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டத பாக்குறோம். முதலாவது என்ன பண்ணாங்க, புறமதஸ்தர் நம்முடைய சத்ரு, கற்பனையை மாத்திட்டாங்க. உன்னை அன்பு கூறுறது போல மற்றவனை அன்பு கூறணும்னு யார் செல்ஃப் எடுத்துட்டாங்க. அதை இன்னொன்னு சேர்த்துக்கிட்டாங்க, உன்னுடைய சத்ருவை நீ வெறுக்கணும். அப்ப யார் சத்ருன்னு முடிவு பண்ணணும், சத்ருவை யாருன்னு முடிவு பண்ணாங்க, தங்களுக்கு பிடிக்காதவங்க எல்லாம் சத்ரு, புறமதஸ்தர் சத்ரு, யூத ஜனங்கள்லயும் எல்லாரையும் அவங்க நேசிக்கிறது இல்ல, பாவிகள் ஆயக்காரர்கள் சத்ரு. அது மாத்திரம் இல்ல, பொதுவான ஜனங்கள், வேத பிரமாணத்தை அறியாத பொதுவான ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்றாங்க பாருங்களேன். ஏன், அவர்கள் வேத பிரமாணத்தை அறியாதவர்கள். அப்பனா அவங்களுக்கு பிறன் யாரு, தங்க குரூப்ல இருக்கக்கூடிய மற்ற பரிசேயர்கள் தான் பாருங்களேன். தங்க குரூப்ல இருக்கக்கூடியவங்களை மட்டும்தான் நேசிப்பாங்க, மத்த எல்லோருமே அவர்களுக்கு சத்ருக்கள். அதை அவங்க எல்லோருமே அதுக்கு வெறுக்கலாம் அப்படின்னு ஆயிட்டாங்க. இது ரொம்ப பெரிய பிரச்சனை. புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா பரிசேய ரொம்ப அவங்க சில தோண்டி எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. பரிசேயருங்க அந்த காலத்துல இருந்த யூதருங்கெல்லாம் அவங்களுடைய சில பழமொழிகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரம். ஒரு பரிசேயர் எழுதி இருக்கிறாரு மற்ற ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு. ஒரு யூத ஒரு புறமதஸ்தன் வந்து கடல்ல முழுகிட்டு அவன் செத்துக்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். செத்துக்கிட்டு இருந்தா ஒரு புற பரிசேயனா இருக்கிற நீ அவனுக்கு ஒருபோதும் உதவி செய்யக்கூடாது. ஏன்? அவன் உன்னுடைய சத்ரு, அவன் சாகட்டும். அவனை வெறுப்பாயாக போட்டிருக்கு இல்லையா, அதனால அவன் சாகட்டும் அப்படின்னு அப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதனாலதான் ரோமரே யூத ஜனங்களை அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, முழு மனித குலத்தை வெறுக்கிற ஒரு ஜாதி. ஏன்னா எப்ப பார் வெறுக்கிறவங்க, எல்லாரையும் வெறுக்கிறவங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன நீங்க பாத்துக்கணும். ஏன் புதிய பாடல அடிக்கடி நம்ம பாக்குறோம், இந்த பரிசேயர்கள் என்ன செய்யறாங்க, இயேசுவை பார்த்து உடனே உடனே என்ன வருது அவங்களுக்கு, வெறுப்பும் கோபமும் தான் வருது. ஏன்னா அவங்களுடைய போதகம் எவ்வளவு கோணலான போதகம் பாருங்க. பழைய ஏற்பாடு இது சொல்லி கொடுத்தது அல்ல, இவங்களா வேதத்தை புரட்டி தங்களுடைய இருதயத்தின் பாவத்துக்கு ஏற்றபடி செஞ்சுகிட்டதுனாலதான் அவங்க அப்படிப்பட்ட மக்களாக அவங்க மாறிட்டதாக நம்ம பாக்குறோம். ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமையில அவங்க வெறுக்கணும், இருதயத்துல அவங்களுக்கு வெறுப்பு இருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய கற்பனையின்படி பார்த்தோம்னா தங்களை நீதிமான்கள் சொல்ல முடியாது. அதனால வேதத்தையே புரட்டி வேதத்தையே தங்களுக்கு ஏற்றபடி அவங்க செஞ்சுக்கிட்டாங்க. இதை எங்க இருந்து எடுத்தாங்க? முதலாவது நம்ம என்ன பார்த்து முடிச்சிருக்கிறோம், உன்னுடைய பிறனை நீ நேசித்து உன்னுடைய சத்ருவை வெறுப்பாய் என்ற பரிசேயர்களுடைய தவறான போதகம். அந்த போதகத்தினால அந்த முழு மக்கள் தேசமே மோசமா போயிருச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப பயங்கரமான நிலையில போயிருச்சு, வெறுக்கிற மக்களாக மாறிவிட்டார்கள். அந்த பாக்குறோம். இது பழைய ஏற்பாடுல இருந்து எப்படி உங்களுக்கு இந்த எண்ணம் வந்துச்சுன்னா, இதை எப்படி நியாயப்படுத்திக்கிட்டாங்கன்னா ரெண்டு காரணத்தினால் நியாயப்படுத்திக்கிட்டாங்க. முதலாவது காரணம், நம்ம இப்ப படிச்சுட்டு வரோம், ஆண்டவர் வந்து யோசுவாவுக்கும் சரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கானான் தேசம் போய் கானானியரை என்ன பண்ண சொன்னாரு, முற்றிலுமாக அவர்களை அழிக்க சொன்னார், நிர்மூலமாக்க சொன்னார் இல்லைங்களா. அதை ஒரு சாட்டாக இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஏன் ஆண்டவர் கானானியரை முற்றிலுமா வெறுக்க சொன்னார், அழிக்க சொன்னார், அவர்களை முற்றிலுமா அழிக்க சொன்னார்னா, அது ஒரு சாக்காக இவங்க எடுத்துக்கிட்டு அதனால நம்ம வெறுக்கலாம் புறமதஸ்தர்களை. ஆனா அது ரொம்ப தவறு. ஏன் தவறு? ஆண்டவர் கானானியரை நேசிக்கலையா, நேசிச்சாரா நேசிக்கலையா? நிச்சயமாக நேசிச்சார். ஆனா அவர்களை அழிக்க சொன்னதுக்கு காரணம் என்ன, அவர்கள் மேல வந்த ஜட்ஜ்மெண்ட்னால. ஏன்னா கானானியரை விட சரித்திரமே சொல்லிட்டு மோசமான குழந்தைகளை பலி கொடுப்பாங்க, விக்கிரங்களை வணங்குவாங்க, வேசித்தனம், அவர்களை வாடி ஒரு சபிக்கப்பட்ட ஒரு ஜாதி, அருவறுப்பான ஜாதி உலகத்துல இருந்ததே கிடையாது. அந்த ஜாதியை தொடர்ந்து விட்டோம்னா முழு உலகமே தீட்டுப்பட்டுரும், முழு உலகமே அழிஞ்சு போயிடும், சோதகம் குமாரா மாதிரி ஆயிட்டாங்க. அதனால ஆண்டவருடைய வந்த நியாய தீர்ப்பு அந்த நியாய தீர்ப்புக்கு கருவியாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்களை பயன்படுத்தினாரே தவிர, இத ஒரு சாக்காக எடுத்து புறமதஸ்தர்களை தனிப்பட்ட விதத்துல வெறுக்கிறதுக்கு ஒரு லைசன்ஸே கிடையாது. இது அவங்க அப்படி எடுத்துக்கிட்டாங்க. பாருங்களா, போன வாட்டி அந்த ஆணையை வந்து அவர் என்ன கோர்ட்டு கொடுத்தார், ஜட்மெண்ட் கொடுத்தார், அதை எப்படி தனிப்பட்ட விதத்தில் எடுத்துக்கிட்டாங்களோ, இந்த மாதிரி ஒரு தேசத்தின் மேல ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வந்ததை தனிப்பட்ட உறவுக்கு ஒரு சாக்கா எடுத்துக்கிட்டாங்க. எப்படி கானானியர் அழிக்க சொன்னார், ஆகவே நாம் புறமதஸ்தரை வெறுக்கணும். பாருங்களேன், தவறா போதகம் வந்துருச்சு. இன்னொன்னு, தாவீது பல இடங்கள்ல வந்து ஒரு பழிவாங்கிற சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கிறார். நீங்க படிச்சிருக்கலாம் சங்கீதம் சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா. ஒரு உதாரணம் படிப்புமே, சங்கீதம் 69 22ல இருந்து படிங்களா. ஒருவேளை நீங்க படிச்சு இந்த சங்கீதம் எல்லாம் என்னப்பா இப்படி இருக்கிறது, ஆண்டவர் சத்ருகளே நேசிக்க சொல்றாரு ஆனா தாவீது என்ன இப்படி ஜெபம் பண்றாரு அப்படின்னு உங்களுக்கு இருக்கலாம். 22ல இருந்து படி.
அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும், அவர்களுடைய செல்வம் அவர்களுடைய வலையுமாய் இருக்க கடவுது, அவர்களுடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவுது, அவர்கள் இடுப்புகளை எப்போதும் தள்ளாட பண்ணும், உம்முடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றும், உம்முடைய கோபாக்கினை அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள் வாசஸ்தலம் பாலாக கடவது, அவர்களுடைய கூடாரங்களில் குடியில்லாமல் போவதாக, தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே, அக்கிரமத்தின் நிமித்தம் அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும், அவர்கள் உமது நீதிக்கு வந்தட்டாதிருப்பார்களாக, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பெயரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக, நானோ சிறுமையும் உள்ளவன்.
பாருங்களேன், அதுல நீங்க படிச்சீங்கன்னா இந்த மாதிரி பல சங்கீதங்கள் இருக்கு. ஆனா தாவீது இங்க வெறுக்கிற மாதிரி தான் தெரியுது, வெறுத்து பேசுற மாதிரி தானே தெரியுது. எவ்வளவு கோமா, அவங்க குடும்பம் சரியில்லாம போட்டோம், அவங்க அழிஞ்சு போட்டோம், பயங்கரமா தள்ளாடி போட்டோம், அதாயிட்டோம், அழிட்டோம், சாகட்டோம் அப்படின்றாரு. சபிக்கிற மாதிரி தானே தெரியுது நமக்கு. இத ஒரு சாக்காக எடுத்துக்கிட்டாங்க. இது ரெண்டுதான், உன் பிறனை நீ நேசித்து சத்ருவை நீ வெறுக்குவான்றதுக்கு சாக்கு அவங்க எடுத்தது கானானியர் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ரெண்டாவது, தாவீது எத்தனை சங்கீதங்களை சொல்லி இருக்கிறாங்க பாருங்கள், நாம் சத்ருகளை வெறுக்க வேண்டும், தாவீதை போல் நாம் வெறுக்க வேண்டும் அப்படின்னு எடுத்திருக்கிறாங்க. ஆனா ரொம்ப தவறு. நம்மளும் ஒருவேளை படிக்கும் போது நமக்கு ஒருவேளை ஆண்டவர் சத்ருக்களை நேசிக்க சொல்றாரு, தாவீது என்ன இப்படி திட்டுறாரேன்னு நமக்கு இருக்கலாம். ஆனா அந்த சங்கீதங்கள்லாம் யாருக்கு பேசுறது, எந்த சூழ்நிலையில் பேசுறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இந்த சங்கீதம் யாருக்கு என்ன தாவீது சொல்றாரு பாருங்களேன். இதே சங்கீதம் அதனோட கீ பாத்தீங்கன்னா 9வது வசனத்துல இருக்கு. ஏன் தாவீது இவ்வளவு கோபமா இருக்கிறாரு, ஏன் தாவீது இவர்களை திட்டுறாரு, இவங்க என்ன பண்ணிட்டாங்க? 29:9, சாபத்தை வர வைக்கிறது இவ்வளவு திட்டத்துக்கு காரணம் வந்து தாவீதுக்கு தனிப்பட்ட விதத்துல ஏதோ செஞ்சிட்டாங்கன்றதுக்காக இல்ல, இவர்கள் வந்து ஆண்டவருடைய ஆலயத்தை கெடுத்துக்கிட்டு பக்தி ஆண்டவருடைய ஆலய பேர்ல பயங்கரமான காரியத்தை செஞ்சு ஆண்டவருடைய நாமத்தை தூஷணம் பண்ணி கனவீனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கிற ஒரு பரிசுத்தவான் என்ன பண்ணணும், அதை பார்க்கிற ஒரு பரிசுத்தவானுக்கு பக்தி வைராக்கியத்தினால ஆண்டவர் நாமம் இப்படி போகுதேன்றதுனால தான் அந்த மக்கள் அழியணும் என்பதற்காக அவர் ஜெபம் பண்றார் பாருங்களேன். அதைத்தான் அவர் செய்யறாரே தவிர, இத ஒரு சாக்கா எடுத்துக்கிட்டு தனிப்பட்ட பகைக்கு நம்ம பயன்படுத்தவே முடியாது. சில நேரங்களில் யார் மேலேயோ கோபம் இருக்குதுன்னா, ஆமாங்க, சங்கீதத்தை எடுத்து நான் படிச்சு இதெல்லாம் அவங்க மேல வரட்டோன்னு நான் சொல்லவே முடியாது. ரொம்ப தவறு அது, புரிஞ்சுக்கிறீங்களா? அத எதுக்காக அவர் சொல்றாருன்னா, அவங்க ஆண்டவருடைய நாமத்தை கனவீனம் பண்ணி இருக்காங்க, அவமானப்படுத்தி இருக்காங்க, ஆலயத்தையே கெடுத்திருக்கிறாங்க, அதனால அவங்க மேல வரட்டோன்னு அவர் ஜெபிக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு வித்தியாசம்? இது வந்து தாவீதுக்கு ஏதோ செஞ்சுட்டாங்க. ஏன் தாவீதுக்கு ரொம்ப மோசமா செஞ்ச மனுஷன் யாருங்க? சவுல். என்ன பண்ணார் சவுலுக்கு? சவுலுக்கா ஜெபிக்கிறார் அழிஞ்சு போகட்டும் அது பண்ணட்டும், இல்லவே இல்ல. சவுலுக்கு என்ன பண்ணாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவரை நான் தொடமாட்டேன் இல்லைங்களா, அவர் நல்லா இருக்கணும். அதான் தாவீதுக்கு இருந்த மனசு. இன்னொன்னு, தன்னுடைய சொந்த மகன் எவ்வளவு கெடுதல் செஞ்சாரு, அவர் இறந்த பிறகு எவ்வளவு அழுதார் தன் மகன் மேல, ஏதாவது பகை இருந்துச்சா, வெறுப்பு இருந்துச்சா? இது தனிப்பட்ட விஷயமே, தனிப்பட்ட பகையை பத்தியே கிடையாது. தாவீது இப்படி பேசுறாருன்னா ஆண்டவருடைய நாமம் கனவீனப்படுது. நம்மளும் எடுத்துக்கிட்டோம்னா அவிசுவாசிகள் மேல ஐயோ ரட்சிக்கப்படலையே அப்படி இப்படின்னு இருக்கு. ஆனா ஆண்டவர் சீக்கிரம் தன் நியாய தீர்ப்பை கொண்டு வரணும்னு ஒரு பக்கம் நமக்கு இல்ல, அதான் அந்த டென்ஷன்ன்றது நமக்கு ஒரு பக்கம். ஆண்டவர் வந்துடணும், ஆண்டவர் இந்த பாவ உலகத்தை நிறுத்தணும்னு ஒரு பக்கம் இருக்கு, ஐயோ இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு ஒரு பக்கம் இருக்கு. அதைத்தான் நம்ம பார்த்துக்கணும். ஆகவே இவர்கள் வந்து தங்களுடைய, இது ரொம்ப முக்கியம் புரிஞ்சுக்கிறது, பழையற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி நமக்கு என்னதான் சொல்லுது, நம்ம எல்லோரையும் நாம் நம்மளை நேசிக்கிறது போல அவர்களை நேசிக்கணும். நம்ம சத்ருக்களையும் நம்ம நேசிக்கணும். பழைய ஏற்பாடு வித்தியாசமாக சொல்லல அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். இதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கிறோம், ரெண்டு காரியத்தை இதோடு நம்ம முடிக்கலாம். ரெண்டு காரியத்தை பார்த்திருக்கிறோம், இந்த வசனத்தை எடுத்து இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களையும் அவங்க பாரம்பரியத்துல முதல் இரண்டாவது பலகையில வரக்கூடிய பிரதான கற்பனை, நீ உன்னை அன்பு கூறுவது போல் பிறனை நீ அன்பு கூறு, அந்த கற்பனையை புரட்டி போட்டுட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த கற்பனைக்கு ஒன்னும் சேர்த்துட்டாங்க, தன்னுடைய உன்னுடைய சத்ருவை நீ பகைப்பாயாகன்றதையும் சேர்த்துட்டாங்க. அது பெரிய தவறு. பழையற்பாடு என்ன சொல்றதுன்றத நம்ம பார்த்தோம். பழையற்பாடு எந்த இடத்துலயும் சத்ருவை பகைக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. அதை நம்ம பார்த்துக்கணும். நம்மளுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்ல எல்லாம் ஆண்டவர் நம்மள மற்றவர்களை நம்மளை நேசிக்கணும்னு தான் விரும்புறாரு. இந்த வசனத்துல என்ன நம்ம அடுத்த வாரம்லாம் பார்க்க போறோம், இதுதான் நமக்கும் ஒரு தேவ ராஜ்யத்தின் பிள்ளைக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரதான வித்தியாசம். நம்ம மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறோம், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறோன்றதுக்கு நமக்கு அடையாளம் என்ன? ஒரு அதான் கேட்கிறார், ஆயக்காரங்க இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய மோசமான ஆளுங்க ஆயக்காரங்களை கூட தங்களுக்கு பிடிச்சவங்கள நேசிக்கத்தான் செய்வாங்க, அதுல நீங்க என்ன விசேஷமா செஞ்சீங்க? அதான் கேட்கிற, நீங்க என்ன விசேஷமா செஞ்சீங்க? நமக்கு இருக்கக்கூடிய விசேஷ தன்மைய, வித்தியாச தன்மைய ஆண்டவர் என்ன விரும்புறாரு? நம்ம சத்ருக்குள்ளேயும் நேசிக்கிறவர்களா தான் இருக்கணும் பாருங்களா. அதாங்க அது ஒரு 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 ஸ்டாண்டர்டாக சொல்றாரு. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க தங்களை நேசிக்கிறவங்க நேசிக்கிறாங்க, தங்க குடும்பத்தை நேசிக்கிறாங்க இல்லைங்களா, இன்னும் சொல்ல போனா வறுமையில் இருக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்க எல்லாம் நேசிக்கிறவங்களா இருக்காங்க. எந்த மதம், எந்த ஜாதி, எந்த மக்கள் தங்க சத்ருக்களை நேசிக்கிற மக்களா இருக்கிறாங்க, அந்த ஸ்டாண்டர்டை இந்த உலகத்துல வச்சவர் இயேசு மட்டும்தான். அது அதுல தான் நம்ம நம்மளை வித்தியாசப்படுத்தணும்னு அவருடைய சித்தமா இருக்கு. அதான் அவருடைய ஸ்டாண்டர்டா வைக்கிறாரு பாருங்களேன். அததான் 47வது வசனத்துல அவர் திருப்பியும் வலியுறுத்துறாரு படிங்களா.
உங்கள் சகோதரனை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன?
என்ன வித்தியாசமா செஞ்சீங்க, விசேஷமா செஞ்சது என்ன? நீங்க தேவராஜ்யத்தின் பிள்ளைகளா இருந்தா அவங்க சத்ருக்களையும் நீங்கள் நேசிக்கிறவர்களா இருக்கணும். அதான் ஆண்டவர் நம்ம வசனத்துல சொல்றது. ஒரே ஒரு ஒரு அப்ளிகேஷன் கொண்டு நான் ஒன்னே ஒன்று சொல்லி இதுல முடிக்கிறேன். இதாங்க ஸ்டாண்டர்ட். நம்மளை நம்ம நேசிக்கிறது போல் பிறரை நம்ம நேசிக்கணும். ஒருத்தர் ரொம்ப அருமையா சொல்லி இருக்கிறாரு, யார் நம்முடைய பிறன், யார் நம்முடைய பிறன், எங்க தேவை நமக்கு தெரியுதோ அது அவன் தான் நமக்கு பிறன். தேவை நமக்கு எங்க தெரியுதோ அவன் தான் நமக்கு பிறன் பாருங்களேன். அதைத்தான் ஆண்டவர் இதுல சொல்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா ஒருத்தர் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை, நம்முடைய இருதயத்துல அன்பு இருக்கிறதான்றத எதை வச்சு பாத்துக்கலாம்னா, எங்க தேவையை நம்ம பார்த்தோம்னா, மத்தவங்களுடைய தேவையை நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோன்றத பொறுத்து தான் நம்முடைய ஆவிக்குரிய நிலையை நம்ம எடை போடலாம் பாருங்களேன். யாருக்கோ ஒரு தேவை இருக்குது, அதை அதை வச்சு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், அதை வச்சு புரிஞ்சுக்கலாம் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குன்னு. உண்மையாவே இது பெரிய ஸ்டாண்டர்ட் தான் இல்லைங்களா, தேவராஜ்யத்துல பெரிய ஸ்டாண்டர்ட் தான். ஆண்டவர் இந்த ஸ்டாண்டர்டை யாருக்கு கொடுக்கிறாரு, தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறது எப்படி, இது பயன்பாடு சொல்லி நான் முடிக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறது வந்து இதெல்லாம் நம்ம கீழ்ப்படிஞ்சு கிறிஸ்தவர்கள் ஆக போறதில்லை. முதல்ல நம்முடைய ஆவிக்குரிய தரித்திரத்தை நம்ம எவ்வளவு குறைவா இருக்கிறோம், பிச்சைக்காரர்களா இருக்கிறோம்னு நம்மள உணர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளால இதை நிறைவேற்றவே முடியாது, இந்த நீதியை நம்ம அடையவே முடியாது என்பதை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட இயேசுக்கு எனக்காக எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறாரு நான் அவரை விசுவாசிச்சு மனம் திரும்பும் போதுதான் நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக நீதிமான்கள் ஆகிறோம். நீதிமான்கள் ஆகும்போது பரிசுத்தாவி நமக்குள்ள வந்து தேவராஜ்யம் நமக்குள்ள வரும்போது அந்த ராஜ்யம் நமக்குள்ள வந்த பிறகுதான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நமக்கு பலன் வருது. புரியுதுங்களா? இது நாம் கிறிஸ்தவர்கள் ஆகிற வழி இல்லை. கிறிஸ்தவர்கள் ஆனவர்கள், உண்மையா மறுஜென்மம் ஆனவர்கள் எப்படி வாழ்வது அதைத்தான் நமக்கு காட்டுது. ஒரு அருமையா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, திஸ் இஸ் எவிடென்சிங் பட் நாட் ஏர்னிங் சால்வேஷன். அதாவது ரட்சிப்பு ஒருத்தனுக்கு வந்திருக்குன்றதுக்கு ஆதாரம் இதுதான். ரட்சிப்பை அவன் எப்படி சம்பாதிப்பதுன்றதுக்கு வழி கிடையாது. இது அவனுக்கு ரட்சிப்பு வந்திருப்பதுன்றதுக்கு உதாரணம் என்ன? மலை பிரசங்கத்தின்படி அவன் வாழுவான் தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு ரட்சிக்கப்பட்ட பிறகுதான், தேவ ராஜ்யத்தின் வல்லமை நம்ம இதயத்துல வந்த பிறகுதான் மலை பிரசங்க வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். இப்ப நம்ம அநேக பேர் ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ள வந்துட்டோம். வந்தவர்கள் நம்ம எப்படிங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றது? இப்படி ஒரு நீதிய மெய்யாகவே நம்மளால வாழத்தான் முடியாது இல்லைங்களா, வாழதான் முடியாது. நம்ம எப்படி வாழ்றது? நான் இதை பத்தி ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் இங்க கொடுக்கிற ஸ்டாண்டர்ட் ரொம்ப உயர்வா தான் இருக்கு. ஆனா நம்ம எல்லோருமே நம்முடைய எஞ்சி இருக்கிற பாவத்தோடு போராடுறோம். நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பழக்கங்கள், கோப பழக்கம், வெறுப்பு பழக்கம், பெருமை, கசப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம என்ன செய்யறோம்? பொதுவா நம்ம என்ன செய்யுது? ஆஹா, இனிமே நம்ம கோவப்படக்கூடாது, இனிமே நம்ம இப்படி இருக்கக்கூடாது, இனிமே நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொந்த வில் பவர்ல ஏதோ ஒன்று செய்யலாம்னு பாக்குறோம். ஆனா அது ரொம்ப நாள் தங்குறது இல்லை இல்லைங்களா, பிராக்டிக்கலா ரொம்ப நாள் தங்குறது இல்லை. அதனால பிராக்டிக்கலா ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான தீர்வு கூட, நான் கோவப்படக்கூடாது, இனிமே நான் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கொஞ்ச நாள் ட்ரை பண்றோம். கொஞ்ச நாள் ட்ரை பண்ண உடனே என்ன ஆகுது? சில நேரங்களில் வெளிப்பிரகாரமா தான் நம்மளை கட்டுப்படுத்த முடியுதே தவிர நம்ம உள்ள மாற்றம் ஏற்படுறதே இல்லை. சில நேரங்கள் என்ன ஆகுது? நானும் ட்ரை பண்ணி பண்ணும்போது திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது என் உள்ளான இருந்தையும் வெளிப்பட்டுருது இல்லைங்களா. ரொம்ப வெளியில ரொம்ப ஒழுங்கா இருக்கணும்னு பாக்குறோம், திடீர்னு ஒரு கோபத்துல ஒரு வார்த்தை வந்துருது, ஒரு இது பண்ணிடுறோம். அப்ப என்ன காட்டுது அது? வந்து அது வந்து நான் என் உள்ளத்தை தான் அது காட்டுது. நம்ம பிளான் பண்ணி அப்படி பண்றது இல்லைனாலும் என் உள்ள எந்த நிலையில் இருக்குன்றது தான் அதை காமிச்சிருது இல்லைங்களா, என் உள்ள இருக்கிறது. அதனால இதுக்கு தீர்வு என்ன? இதுக்கு தீர்வு என்ன தெரியுங்களா? இதை பார்த்த உடனே இந்த நீதியை நான் அடைய முடியாது, இது ஆண்டவரால் கொடுக்கிற ஒரு ஈவ், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாவது அதை ரியலைஸ் பண்ணும். இது ஆண்டவர் கொடுத்தா தவிர அது நம்மளால அப்படி வாழவே முடியாது. பாருங்களேன், ரோமர்ல தான் தெளிவாக போட்டிருக்கு, ரோமர் 5:17, இந்த நீதி ஆண்டவருடைய ஈவு. இப்படி வாழ்வது, உள்ளுக்குள்ள மாற்றம் எனக்கு ஏற்படணும். இது வெளி மாற்றம் மாத்திரம் இல்லை, இது உள்ளுக்குள்ள மாற்றம் எனக்கு ஏற்படணும். 5:17,
பலவளம் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே.
பாருங்களேன், கிருபையின் ஈவு, இந்த நீதி, அந்த வசனம் என்ன சொல்லுது? இப்படி ஒரு நீதியான வாழ்க்கையை நம்ம வாழ்வது வந்து அந்த ஆண்டவர் கொடுத்தா தான் உண்டு. அந்த ஆண்டவருடைய நீதி அது ஈவாக கொடுக்கிறார், கிருபையின் ஈவுன்னு வருது. இதை நம்ம பாத்துக்கிறவங்க பாருங்களேன், இதான் ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் கொடுத்தா தான் இப்படி நான் வாழ முடியும், என்னுடைய சொந்த முயற்சியில இப்படி வாழ முடியாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறவங்க பொதுவா கிறிஸ்தவத்துல என்ன பண்றது, அதனால நான் ஒண்ணுமே செய்ய போறது இல்லை, ஆண்டவர் கொடுக்கட்டும் அப்படின்னு நான் இருக்கிற நிலைமையிலேயே இருக்கிறது இல்லை. இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு, நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, இதை புரிஞ்சுக்க ரொம்ப முக்கியம். நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, நான் இந்த நீதி அடைய முடியாது, முதலாவது அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும், கரெக்ட். ஆனா அதனால நான் பேசுவா, நான் சும்மா உட்கார்ந்துகிட்டு இருப்பேன்றது ரொம்ப தவறு இல்ல, அது கன்க்ளூஷன், இது ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீம். அதனால என் சொந்த முயற்சி, என்னுடைய சொந்த இதனால பண்ண முடியாது. இதுக்கு நடுவுல தாங்க வெற்றியின் பாதையா இருக்கு, இதுக்கு நடுவுல தான் வெற்றியின் பாதை இருக்கு. இந்த நீதியை ஆண்டவர் கொடுக்கிறார், இது நம்ம சம்பாதிக்க முடியாது, ஆனா என்னுடைய பொறுப்பு அதுல ஒன்னு இருக்கு. அந்த ஈவை பெறும்படிக்கு, அந்த கிருபையின் ஈவை பெறும்படிக்கு ஒரு நிலையில் நான் என்னை வைத்துக் கொள்வது ரொம்ப அவசியம். பாருங்களேன், இதான் ரொம்ப கிறிஸ்தவ வாழ்க்கையே இதுதான். ஆண்டவர் கொடுத்தாதான் இப்படி வாழ முடியும், இல்லைன்னா நம்ம சொந்த முயற்சினால இப்படி வாழவே முடியாது. சரி, ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா அதனால அந்த கொடுக்கிற அந்த வரத்தை, அந்த நீதியின் ஈவாகிய, அந்த கிருபையின் ஈவாகிய நீதியை பெறுவதற்கு அந்த நிலையில் நான் என்னை வைத்துக் கொள்ளணும். எப்படி வைத்துக் கொள்றது? அதான் ஒரு உதாரணம் கொடுக்கிறார் பவுல். இது ஒண்ணு படிப்போம், கலாத்தியர் 6:8. கலாத்தியர் 6:8,
தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான்,
நம்மளுடைய கடமை என்ன? ஆவிக்கென்று விதைக்கிறவர்களா நம்ம இருக்கணும், ஆவிக்கென்று. பாருங்களா, உதாரணமே நல்ல பயன்பாடு. ஒரு கிராம உதாரணத்தை அவர் யூஸ் பண்றார். ஒரு ஃபார்மர் என்ன செய்வான்? அவனால வெளிச்சல கொண்டு வந்துட முடியுமா? அதனால சும்மாவை உட்காந்துகிட்டு இருக்கிறான் அவன். இல்லங்க, என்னால விளைச்சலை கொண்டு வர முடியாது, அது ஆண்டவர் மண்ணில் கொடுத்தா தான் விளைச்சல். அவன் என்ன செய்யறான்? உழைக்கிறான், உழவுறான், விதைக்கிறான், விதைச்சி அதுக்கு தண்ணி பாய்ச்சறான். தண்ணி பாய்ச்சி எல்லாத்தையும் ரெடியா வைக்கும் போது தான் ஆண்டவரா பார்த்து அதுக்கு விளைச்சலை கொடுக்கிறார். அதாங்க நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும். நம்மளால அடைய முடியாதுதான், நம்மளால இந்த நீதிக்கு நிலைமையில போக முடியாதுதான், ஆனா நம்ம அந்த விவசாயி விதைக்கிற மாதிரி, ஆவிக்கு விதைக்கிறவர்களா என்ன செய்யணும்? நம்ம அந்த கிருபை கிடைக்கும்படிக்கு அந்த சாதனத்தை பயன்படுத்தினா தான் அந்த கிருபை நம்ம கிட்ட எட்ட முடியும். சாதனத்தை பயன்படுத்தணும், the means of grace. இப்படி நான் வாழ்வதற்கு நான் என்ன செய்யணும்? ஒரு disciplined, ஒரு spiritual discipline நமக்குள்ள இருக்கணுங்க. ஆண்டவர் கிருபையின் சாதனத்தை, இப்படி வாழ்வதற்காகத்தான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னால் வாழ முடியாது, இது கிருபையை நான் கொடுக்கிறேன், ஆனா அந்த கிருபை கொடுக்குவதற்கு ஒரு சாதனங்களை நான் வைத்திருக்கிறேன், அந்த சாதனங்களை நீ ஒழுங்காக கன்சிஸ்டண்டா பயன்படுத்தினா தான் நீ அப்படி வர முடியும். பாருங்களேன், நம்மளும் அதான் கிருபையின் சாதனங்களை நம்ம ரொம்ப டிசிப்ளினா பயன்படுத்தணுங்க. ரொம்ப நான் சொல்றது அடிக்கடி படிச்சதாக இருக்கலாம், உலகத்திலேயே எடுத்தோம்னா டிசிப்ளின் இல்லாம யாருமே முன்னேற முடியாதுன்னு இல்லைங்களா? எல்லாரும் வாழ்க்கையில முன்னு வந்ததுக்கு காரணம் சின்ன பசங்கள தெரிஞ்சுக்காங்க. எல்லா பெரிய ஆளுங்களா பெரிய சாதனைகளை பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவா டிசிப்ளினால தான் அவ்வளவு வந்தாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் இது பொருந்தும். நல்லா வளர்ந்து வராங்கன்னா காரணம் என்ன? அவங்களுக்கு ரொம்ப டிசிப்ளினான வாழ்க்கை இருந்துச்சுங்க. ஒரு நாள் எடுத்தோம்னா காலையில எந்திரிச்சு ஜபம் பண்ணுவாங்க, வேதத்தை படிப்பாங்க. அந்த டிசிப்ளின், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் அவங்களுக்கு இருந்தா தான். நம்மளும் இந்த நீதியை அடையணும்னா எப்படித்தான் அடைய முடியும்? நம்மளால அடைய முடியாது. ஆனா நம்ம கேட்டுக்க வேண்டியது, நமக்கு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இருக்கா? ஆண்டவர் கிருபையின் மூலமா வாழ வைக்கிறேன்றாரு. அந்த கிருபையை பெறுவதற்கு சாதனத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த சாதனத்தை ஒழுங்கா பயன்படுத்துறியா? அதைத்தான் நம்ம பார்த்துக்கணும். அதை நம்ம பயன்படுத்தும் போது ஆண்டவர் வார்த்தையில தொடர்ந்து டிசிப்ளின் இல்லைங்களா? மெடிடேஷன், ஆண்டவர் வார்த்தையை தொடர்ந்து படிக்கிறோம், ஆர்வத்தோடு ஊக்கத்தோடு டிசிப்ளினா ஜபம் பண்றோம். அதை நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது தான் அந்த சாதனங்களை பயன்படுத்தி தொடர்ந்து உள்ளுக்குள்ள ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வரார். நாமள நாம் அறியாமையே உள்ளுக்குள்ள நம்ம மாறிக்கிட்டு வரோம். நம்மள அறியாமலே உள்ளுக்குள்ள மற்றவர்கள் மேல அன்பு பரிசுத்தாவி நம்ம உள்ளத்துல கொட்டுற, அதுதாங்க நம்ம செய்ய முடியும். பாருங்களேன், நம்மளால முடியாது. ஆனா நம்ம செய்ய வேண்டியது அந்த விவசாயி விதைக்கிற மாதிரி ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் வாழ்க்கையா நம்ம வாழ கத்துக்கணும். பாருங்களேன், சாதனங்கள் என்ன சாதனங்கள்? அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுலயும், ஸ்ட்ராங்கான ஜப வாழ்க்கையும், பாவத்துக்கு இடம் கொடுக்காம பாவத்தை கொள்ளுகிறதுலயும் அந்த பாதையில் நம்ம தொடர்ந்து போகும்போது நம்மளே உணர்வோம் உள்ளுக்குள்ள மாற்றங்கள் வருகிறது இல்லைங்களா? உள்ளுக்குள்ள அப்பதான், ஏன் அந்த சாதனத்தை பயன்படுத்தி தான் கிருபையின் ஈவான அந்த நீதியை அவர் கொடுக்கிறார். அப்பதான் நம்ம மாற முடியும். இதான் ஒரு நிரந்தர மாற்றம். இல்லைன்னா திடீர்னு நான் இனிமே கோபப்பட மாட்டேன், ஒரு வாரத்துக்கு கோபப்படாம, அதுல எல்லாம் உங்க பிரச்சனை. உங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? உள்ள நீ மாறல, உள்ள மாத்துறன்றார். எப்படி மாத்துவாரு? அந்த கிருபையின் சாதனத்தை தொடர்ந்து டிசிப்ளினா நீ பயன்படுத்திட்டு வந்தாதான் ஆண்டவர் கிருபையை உன்னை மாற்ற முடியும். அதை நம்ம பயன்படுத்தி தொடர்ந்து நிரந்தரமா மாறுறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணு.